இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, தேவன் உங்களோடு இருக்கிறார் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். கடந்த வாரம் நாம் பார்த்தோம், தேவன் எங்களோடே இருக்கிறார் அப்படின்னு அநேகம் பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலரை பார்த்து தான் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்ல முடியும். தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி யார் வேணாலும் சொல்லலாம். தன்னைத்தானே போலுகிறவர்கள், ஆண்டவர் எங்கள் கூட இருக்கார், எங்கள் கூட இருக்கார்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலரை பார்த்து தான் உண்மையாகவே தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி மற்ற ஜனங்கள் நம்மளை பார்த்து சொல்ல முடியும். சோத்ரம் செப்பனியா 3 14 17 வரை. செப்பனியா 3 14 வரை.
சியோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேமின் குமாரத்தியை நீ முழு இதயத்தோடு மகிழ்ந்து கழிவுது. கர்த்தர் உன் ஆக்கினைகள் அகற்றி உன் சத்துக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், நீ தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாது என்றும், சியோனை பார்த்து உன் கைகளை தளர விடாது என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து நம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் கழிவுப்பார்.
போதும். இங்கு நாம் பார்க்கிறோம், சியோன் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே, அந்த குமாரத்தையிட்டு தான் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களோடு இருப்பேன் சொல்றார். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் சொல்கிறாரு. அப்போ சியோன் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே அப்படின்னு சொன்னால், சியோன் சொன்னால் தேவனுடைய பிரமாணங்கள், எருசலேம்னு சொன்னால் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். யார் கர்த்தருடைய பிரமாணங்களிலும் யார் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளிலையும் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களோடு தேவன் இருக்கிறார். தேவன் அவர்கள் மத்தியிலே வாசம் செய்கிறார். தேவனுடைய வாசஸ்தலம் எங்கே இருக்கிறது யாருக்காவது சொல்ல முடியுமா? தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? இதயத்தில் வாசம் பண்ணுகிறார். ஏடா அதுக்கு முன்னால், இதயத்துக்கு முன்னால் எங்கே வாசம் பண்ணுகிறார்? சபையில் இல்லை,
இல்லை,
அது மனுஷர் மத்தியில் வாசம் செய்கிறார். ஆனால் மனுஷர் மத்தியில் போகிறதுக்கு முன்னால் ஒரு இடத்துல வாசம் பண்ணுகிறார். சோத்திரம் தேவனுடைய வார்த்தைகளிலே வாசம் பண்ணுகிறார். வசனத்தோடு இல்லை, வசனத்தில், தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தைகளிலே அவர் வாசம் செய்கிறார். தேவனுடைய வார்த்தைகளிலே தேவனுடைய ஆவி வாசமாக இருக்கிறது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலம்னா தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தைகளின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்போ யார் அந்த தேவனுடைய வார்த்தைகளை தங்களுடைய இருதயத்தில் ஏற்று சிந்தித்து தியானிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே தேவன் வாசம் செய்கிறார், தேவன் அவர்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்படியாக தேவனுடைய வார்த்தை இல்லாமல் கள்ளத்தீர்க்கதரிசியுடைய வார்த்தை, தேவனுடைய பிரமாணம் இல்லாமல் மனுஷனுடைய கற்பனைகள், இப்படிப்பட்ட காரியங்களை வச்சிட்ருக்கிறவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா தேவன் வாசம் செய்ய மாட்டார். ஆனால் அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் எங்கூட இருக்கிறார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. காரணம், வேதத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் அவங்களுக்கு தெரியும், அநேக ரகசியங்கள் தெரியும். ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன, தேவன் எழுதி கொடுத்த பிரமாணம் என்னன்னு கேட்டால் தெரியாது. அதுக்கு பதிலாக மனுஷனுடைய வார்த்தைகளையும் மனுஷனுடைய கற்பனைகளையும் இன்றைக்கு நிறைய வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்களுக்கு வேதத்தில் இருக்கிற அநேக ரகசியங்கள் தெரியும். ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டால் தெரியாது. தேவன் என்ன பிரமாணத்தை எழுதி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு கேட்டால் தெரியாது. கேட்டால் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாடு எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் புதுமையாக்கிட்டார், எல்லாத்தையும் ரெண்டு கற்பனையாக மாற்றி கொடுத்துட்டாரு. அது 10 கட்டளையை தான் ரெண்டாக மாற்றி கொடுத்தாரு. பழையவளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சுடுவாங்க. என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் யார் தேவனுடைய பிரமாணங்களில், தேவன் எழுதி கொடுத்த பிரமாணங்களிலும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளிலும் வாசம் செய்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே தேவன் வாசம் செய்கிறார். இதை விட்டு போட்டு வேதத்தில் இருக்கிற என்ன ரகசியம் தெரிஞ்சாலும் சரி, எத்தனை ஆத்மாக்கள் இருந்தாலும் சரி, எத்தனை சபைகளை உருவாக்கினாலும் சரி, அவங்க எல்லாருமே சொல்லுவது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் எங்களோடு இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. அப்படின்னா ஆபத்து நேரத்தில் என்ன செய்வது, கஷ்டம் வரும்போது என்ன செய்வது, சோதனையை மேற்கொள்வது எப்படி? விடிய காலத்து வெளிச்சம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு புதுமையாக மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டால் தெரியாது. அன்னைக்கு தெரிஞ்ச காரியத்தை அப்படியே வச்சுருப்பாங்க, பழசாகவே இருக்கும். அப்படின்னா அப்டேட் ஆகாது. பைபிள் வசனம் இன்றைக்கு தகுந்த மாதிரி நிலைமைக்கு அப்டேட் ஆகாது. ரசிக்கப்பட்டப்போ அல்லது 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னால் ஏதோ ஒரு ரகசியம் யாராவது சொல்லியிருப்பான் அல்லது படிச்சிருப்பாங்க தெரிஞ்சிருப்பாங்க, அதை அப்படியே வச்சிட்ருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ள மாற்றம் வருது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகள் புதியவைகளாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வாசித்து சிந்தித்து தியானிக்கிறவர்களுக்கு அவைகள் புதியவைகளாக இருக்கிறது. மனுஷன் ஒரு விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சானா, கண்டுபிடிக்கும் போது ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் அதனுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் ஆகும்போது அதுக்கு என்ன மனுஷன் பேர் வைக்கிறானா, ஃபஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், இப்போது 4th ஜெனரேஷன். எதுக்கு வந்திருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். எதுக்கு? செல்ஃபோனுக்கு, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேருக்கு 4th ஜெனரேஷன் வந்திருக்கு. நான் பைபிள் வசனத்தில் எங்கே இருக்கிறேனாமா, இன்னும் 1st ஜெனரேஷனில் தான் வந்துட்டுருக்கோம். ஆமாம், என்றைக்கு ரசிக்கப்பட்டோமோ அதே நிலைமையில் தான் இருக்கோம். மனுஷன் ஸ்க்ரூ டிரைவர் கண்டுபிடிச்சான், அந்த ஸ்க்ரூ டிரைவர் இன்றைக்கி வளர்ந்து வளர்ந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிடுச்சு. ஒரு கைப்பிடி இருந்தால் போதும், எத்தனை ஸ்க்ரூ டிரைவர் வேணால் மாற்றிக்கலாம். அது காற்றை கொடுத்தாச்சுன்னா அதே டைப் பண்ணி அதை லூஸ் பண்ணிடும், அதில் காற்று மொத்தம் அட்டாச் பண்ணால் போதும். அப்படி எவ்வளோ ஒவ்வொரு காரியத்துலேயும் மனுஷன் வந்து கண்டுபிடிச்சிருந்து புதுமையாக மாறி 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 டெவலப் ஆகி வந்துட்டுருக்கிறான். ஆனால் கிறிஸ்தவங்க மட்டும் என்றைக்கு ரசிக்கப்பட்டாங்களோ, என்றைக்கு மன திரும்பினாங்களோ, என்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்தாங்களோ, அன்றைக்கி இருக்கிறத பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருந்துகிட்ருக்காங்க. கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. அந்த வசனம் பைபிள் வசனம் அப்படியே புதுசாக இருக்கும். சிந்திச்சு தியானிக்க மாட்டாங்க. எதை பிரசங்கம் பண்ணாலும் அதான் எனக்கு தெரியுமே, நான் முதல்ல கேட்டிருக்கிறேன்னா, இந்த பிரசங்கம் நான் கேட்டிருக்கிறேன்னே, இந்த உதாரணம் கேட்டிருக்கேன்னா, இது அவர் பேசுனது, இது இவர் பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி கழிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் கேட்டதே திருப்பி திருப்பி கேட்கும்போது தூக்கமே வந்துடும். என்னடா அது, எப்பா அப்பா இவர் பழைய ஏற்பாடில் நியாயப்பிரமாணத்தை பேசுகிறாரு, சிவன் குமார்த்தி பேசுகிறாரு, இஸ்லேம் குமார்த்தி பேசுகிறாரு, பண்ண பிரசங்கத்திலே திருப்பி திருப்பி பண்ணுறாரு, ஆனால் தூக்கம் தான் வருது நம்மளுக்கு அப்படின்னு. ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் புதுசாக இருக்குது. 1000 ஆண்டாட்சியில் என்ன புஸ்தகம், எனக்கு பாட புக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பூமியில் இருக்க ஜனங்களுக்கு பைபிள் தான், வேறு பாட புஸ்தகம் ஒன்றுமே இல்லை. 1000 ஆண்டாட்சியில் எல்லா ஜனங்களுக்கும் படிக்கிறதுக்கு என்ன புத்தகம் கேட்டிங்கன்னா, பைபிள் ஒன்று தான். அதெல்லாம் படிக்க அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது, அந்த மாதிரி பிரச்சனைக்கே இடம் இல்லை. குருடனை இருக்க மாட்டான், மட்டி இருக்க மாட்டான், ஆமாம், வியாதி இருக்காது, துக்கம் இருக்காது, எல்லாம் படித்து வேலை செஞ்சு எல்லாம் வளர்ந்து தேவனுடைய ராஜ்யம்னா தேவனுடைய ராஜ்யத்தினுடைய எல்லா காரியங்களும் நடைமுறைன்னு அப்படியே இருக்கும். தேவனுடைய ராஜ்யமாக தான் இருக்கும். துக்கம் இல்லை, சாவு இல்லை, மரணம் இல்லை. ஆனால் மரணமெல்லாம் இருக்கும். ரொம்ப ரொம்ப கீழ்ப்படியாமல் போய் அடி உத வாங்கி சாகரமெல்லாம் இருக்கிறான். மரணம் இருக்குது 1000 ஆண்டாச்சு. ரொம்ப அடங்காதது தான், ரொம்ப அடங்காதது. அது அடி வாங்கியே தான் சாகிறது. ஆமாம், 100 வருஷம் வரைக்கும் வாழலாம். 1000 ஆண்டாட்சியில் ஒரு மனுஷன் குறைஞ்சது 100 வருஷம் வரைக்கும் வாழலாம். எப்படி அடங்காதனாக இருந்தாலும் சரி, 100 வருஷம் வரைக்காவது இருக்கலாம். 100 வருஷத்துக்குள்ள அவன் அடங்கலைன்னா அப்புறம் அவனுக்கு மரணம் தான். ஏன்னா 1000 ஆண்டாட்சியில் பிறந்தால் மரணம் இல்லை. அப்படிப்பட்ட தேவனுடைய ஆட்சி. அப்போ தேவனுடைய வார்த்தையிலே தேவன் வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். அந்த வார்த்தைகளிலே நாம் நிலைத்திருக்கும் போது, நம்முடைய இதயத்தில் இருக்கும் பொழுது மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பார்த்து தேவன் உங்கள் கூட இருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விடிய காலத்து வெளிச்சம், அந்த காலத்திலே வெளிச்சம், ஆபத்து, துன்பம், கஷ்டம், ஒரு இருள், அறியாமை, எப்படி வரும்போது இந்த நேரத்தில் என்ன செய்யலாம், இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் என்ன செய்யலாம் அப்படின்னு வரும்போது தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே பேசி அதை சிந்தித்து தியானித்து நம்மளுக்கு உணர்த்தி வைக்கப்பட்டு இந்த பிரச்சனையிலேருந்து இப்படி மேலே வரலாம், இப்படி வந்து இப்படி நாம் இதை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஆலோசனை நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு வியாதி, துக்கம், கஷ்டம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் குறைவாக இருக்கும், ஆனால் இருக்கும், ஆனால் குறைவாக இருக்கும். அப்படியாக தேவனுடைய வார்த்தைகளிலே தேவனுடைய ஆவி வாசமாக இருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தைகள் நம்மளிலே இருக்கும் பொழுது தேவன் நம்ம மத்தியில் வாசமாக இருக்கிறார். நம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களும் நம்முடைய செயல்களை காண்கிறவர்களும் நம்மளை பார்த்து சொல்லுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று மற்ற ஜனங்கள் நம்மளை பார்த்து சொல்லுவார்கள். சகரியா 2:4-6
இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதியில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓஹோ, நீங்கள் எழும்பி வட தேசத்திலிருந்து ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஆகாயத்து 4 திசைகளிலும் இருந்து மனுஷர்களும் மிருகங்களும் எருசலேமுக்கு ஓடி வர்றாங்க. மனுஷர்கள் சொன்னா யாரா இருக்கும், மனுஷர்கள் மிருகங்கள்ன்றதுக்கு, மனுஷருடைய திரளினாலும் மிருகங்களுடைய திரளினாலும் மதிலில்லாத பட்டணம் போல் இருக்குது. மனுஷர்கள்னா யாரு, மிருகங்கள்னா யாரு, ஏற்றுக்கொண்டவர்கள். மிருகங்கள்னா மிருகங்கள் தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளாத, ஆனா நல்ல மனசாட்சி உள்ளவர்கள். மிருகங்கள்னா எப்படி, மாடு ஆடு வீட்டில் வளர்க்குற பிராணிகள் எப்படி நம்மகிட்ட அன்பா இருக்கு, அந்த மாதிரி குடறு குணம் இல்லாம வீட்டு மிருகத்தை போல சாதுவா அமைதியா தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்கிற மனசு அந்த மாதிரி இருக்கிற ஜனங்களாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த மாதிரி ஜனங்கள் எருசலேமுக்கு கூடி வருகிறார்கள், எருசலேமில் கூடி வருகிறார்கள். அப்படின்னா தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன, தேவன் என்ன சொன்னார், தேவனுடைய பிரமாணம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நாடி தேடி ஓடி வர ஜனங்கள் திரளாக இருக்காங்களாமா. அப்போ அந்த ஜனங்களை சுற்றிலும் ஆண்டவர் எப்படி இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அக்னி மதிலாக இருக்கிறார். அந்த ஜனங்களை யாரும் தொட முடியாது. உலகம் முழுவதும் திரளான ஜனங்கள் அந்த மாதிரி இருக்காங்க. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட பிரமாணங்கள் என்ன, மோசேக்கு தேவன் எழுதி கொடுத்த பிரமாணம் என்ன, அதை சிந்தித்து தியானிக்கிற ஜனங்கள் இந்த பூமியில் திரளான ஜனங்கள் இருக்காங்க. அங்கங்கே செதறி கிடக்கிறாங்க. ஆனால் அந்த பிரமாணங்களுக்கு தெரியாமையே நிறைய பேர் மனசாட்சியில் நன்மை செய்ய வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், இரக்க குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நல்ல மனசோட நிறைய பேர் மிருகங்களைப் போல நன்மை தீமை என்னதென்று பகுத்தறியாது இருக்கிற நல்ல மனசில் இருக்கிற ஜனங்கள் இந்த பூமியிலே நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை சுற்றி தேவன் அக்னி மதலாக இருக்கிறார். அவர்களை யாரும் ஏமாற்ற முடியாது. அவர்களை யாரும் ஏமாற்றி இந்த சபைக்கு வாங்க நல்லாயிருக்கும், இந்த சபைக்கு வாங்க நல்லாயிருக்குன்னு சொல்லி ஏமாற்றி யாரும் கூட்டிகிட்டு போக முடியாது. அப்போ இந்த மாதிரி ஜனங்களை ஆண்டவர் அங்கங்கே உலகத்திலே தீவுகள் போல, 2-3 பேர் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன் சொன்னது போல், கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் கூடி கூடி ஆராதிக்கிறாங்க. திரளான ஜனங்கள் இருக்கும்போது இந்த வார்த்தையை பேசுனா அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, தேவன் எங்கள் கூட இருக்கிறார், எங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும், மனுஷருடைய கற்பனையில் எங்களுக்கு போதிக்கணும், எங்களுக்கு விருப்பமான வார்த்தைகளை சமாதானம் சந்தோஷம் இறக்குங்கிற வார்த்தைகளை மட்டும் பேசணும்னு திரளான ஜனங்கள் சொல்லுவார்கள். ஆனால் குறைவான ஜனங்களாக இருக்கும்போது என்ன சொல்லுவார்கள், தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன, தேவன் என்ன சொல்லி இருக்கிறார், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அப்படியாக குறைவான ஜனங்கள் கூடுகிறதற்கும் திரளான ஜனங்கள் கூடுகிறதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் திரளான ஜனங்கள் எருசலேமில் கூடி வந்திருக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு அக்கினி மதலாக இருந்து தேவன் அவர்களை பாதுகாக்கிறார், தேவன் அவர்கள் கூட இருக்கிறார். ஏசாயா 2:3-6
போதும்
இங்கே திரளான ஜனங்கள் புறப்பட்டு எருசலேமுக்கும் சியோனுக்கும் வர்றாங்க. காரணம், தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார், கர்த்தர் நம்மளுக்கு வழியை போதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து மனம் திரும்புகிறாங்க. எப்படின்னா, தங்களுடைய பட்டயங்களை அரிவாளாக மாட்டி அடிக்கிறார்கள், ஈட்டிகளை மண்வெட்டிகளாக மாற்றி அடிக்கிறார்கள். இப்படி ஒரு நிலைமையிலிருந்து இன்னொரு நிலைமைக்கு மாறுறாங்க. சியோனுக்கும் எருசலேமுக்கும் வருகிற ஜனங்கள் வரும்போதே தங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையிலே மனம் திரும்புகிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டு தான் அவர்கள் எருசலேமுக்கும் சியோனுக்கும் வருகிறார்கள். காரணம், தேவனுடைய வார்த்தையை படிக்கணும்னா கண்டிப்பாக மனம் திரும்பி இருக்கணும், ஒரு நிலைமையிலேருந்து இன்னொரு நிலைமைக்கு மாறி இருக்கணும். இப்படி வந்து அநேக ஜனங்கள் வந்து கொண்டிருக்காங்க. ஆனால் இதில் யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் அப்படின்னு இந்த புறஜாதிகள் எல்லாரும் கிறிஸ்தவங்களை பார்த்து நீங்களும் எங்கள் கூட வாங்கன்னு சொன்னால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வரமாட்டோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், கர்த்த யாக்கோபின் வம்சத்தாராய் உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர், ஆண்டவர் அவர்களை கைவிட்டார், அவர்கள் கீழ் திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல் நாள் பார்க்கிறவா இருந்து அந்நிய புத்திரன் மேல் பிரியப்படுகிறார்கள். கீழ் திசையாரின் போதகன்னா கிழக்கத்திய சாஸ்திரங்கள், இந்தியாவிலிருந்து தான் எல்லா சாஸ்திரங்களும் உலகத்தில் பல இடங்களுக்கு பரவி இருக்குது. இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்க எல்லாருமே கிழக்கு தேசத்தாருடைய சாஸ்திரங்களின்படி நடந்து நாள் பார்க்கிறவர்களாக இருந்து அந்நியர்களை தான் நேசிக்கிறாங்க. அப்படின்னா அந்நியர்களை மணந்திருப்பணும். மற்றவர்களை நேசிக்கிறேன், என்னை நான் நேசிக்கலை, அடுத்தவங்களை எப்படியாவது சர்ச்சை கொண்டு வரணும், அடுத்தவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும், வசனம் கேட்கப்படாத இடத்துல வசனம் அறிவிக்கணும். ஆனால் இவனுக்கு அறிவிக்கிறது யார், இவனே தான் அறிவிக்கணும். ஆனால் இவனுக்கு இவன் அறிவிக்க மாட்டான். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தலாம், அவனுக்கு லாபம் என்ன, அது அவனுக்கு செய்ய தெரியாது. அந்நியர்களை நேசிக்கிறேன், அவர்கள் பிறகாலே போவேன். ஆண்டவர் சொல்றார், எருசலேமே உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு தேவ ஜனங்கள் தங்களுக்காகவும் தங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழாம என்ன பண்றாங்க, ஐயோ எத்தனையோ பேருக்கு தேவனுடைய நற்செய்தி அறிவிக்காமல் இருக்குது, அங்க ஓடி போய் அறிவிக்கணும் அப்படின்னு தூர தேசத்துக்கு தான் ஓடுறாங்க. தங்களுடைய ஆத்மாவை விட்டுட்டாங்க, தங்களுடைய ஜனத்தை விட்டுட்டாங்க, தங்களுடைய சகோதரர்களை விட்டுட்டாங்க. இப்படியாக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு அல்லது எருசலேமுக்கும் சியோனுக்கும் வாருங்கள் என்று சொல்லி கூப்பிட்டா கிறிஸ்தவர்கள் வரமாட்டேங்கிறாங்க. இவங்க மற்ற புறஜாதிகளை போல இருந்து நாலு நட்சத்திரம் பார்த்து இருந்துக்கிட்டு அவங்க எருசலேமுக்கும் சியோனுக்கு வராமல் முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள். யோவேல் 2:27-32 யோவேல் 2:27-32
நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரதிகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிப தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்னி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடியே சீயோன் பருவத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும்
போதும். இன்னைக்கு அநேகம் பேர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, தேவனுடைய ஆவி அவர்கள் மேலே இறங்கி இருக்கிறது, கடைசி நாட்களில் இப்படி ஆண்டவர் மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, பரிசுத்த ஆவியில் நிரம்பி பேசுகிறாங்க, அன்னி பாஷையில் பேசுகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, எருசலேமிலும் சியோனிலும் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த தீர்க்க தரிசனமானாலும் சரி பரிசுத்தாவியினுடைய வரங்களானாலும் சரி எல்லாத்தையும் அங்கே தான் கொடுக்குறாங்க. அப்போ இன்றைக்கி எருசலேமிலும் சியோனிலையும் வாசம் பண்ணாமல் வேறு எந்தெந்த இடத்துல இருந்து வாசம் பண்ணிட்டு கர்த்தருடைய ஆவி எங்கள் மேலே இருக்கிறது, நாங்கள் பரிசுத்தாவியில் நிறைஞ்சு பேசுகிறோம், எங்களுக்கு கிருபைகள் இருக்கிறது, வரங்கள் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்தால் அதெல்லாம் பொய். எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்கிறானோ அல்லது தேவனுடைய பிரமாணங்களில் நிலைத்திருக்கிறானோ அவனுக்கு தான் தேவனுடைய ஆவி ஊற்றப்படும், அவன் தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவான். அப்போ அந்த மாதிரி சியோனிலும் எருசலேமிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலிருந்து தான் ரட்சிப்பு உண்டாகும். அப்போ இந்த சியோனிலும் எருசலேமிலும் இல்லாமல் வேறு என்னென்ன இடங்கள் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, சமாரியாவில் இருப்பாங்க. சமாரியாங்கிறது 10 கோத்திரம், பாஷை ஒன்று, கலாச்சாரம் வேறு. அப்படியாக இன்னைக்கு சமரியா தேசத்தில் இருந்துக்கிட்டு இன்னைக்கு தேவனை ஆராதிச்சிட்ருக்காங்க. அப்படின்னா சாலமோன் ரெண்டு தேவாலயத்தை கட்டினான், ஒன்று எருசலேமில் இருக்கிற தேவாலயம், இன்னொன்று சமரியாவில் இருக்கிற தேவாலயம். ஆனால் இன்றைக்கி தேவாலயனுடைய ஆலயத்துக்கு போகணும்னு சொன்னால் எல்லாத்துக்கும் எங்கே விருப்பம்னு கேட்டிங்கன்னா, எருசலேமுக்கு வரணும்னு ஒரு சில ஆளுகளுக்கு தான் விருப்பம். நிறைய பேர்த்துக்கு எங்கே போகணுன்னு ஆசையாக இருக்குதுன்னா, ஆமாம், சமரியாவுக்கு தான் போகணும்னு. என்ன காரணத்தினால அங்கே போகணும்? 10 கோத்திரம் இருக்குது, ஆ, கண்ணுக்குட்டி இருக்குது. அதுக்கப்புறம் அது யார் கட்ட வச்சது? புறஜாதியில் இருக்கிற யார்? புறஜாதியில் இருக்கிற ஸ்திரீகள் சாலமனை நிர்பந்தப்படுத்தி கட்ட வச்சாங்க. அது எதுக்கு வேண்டி அந்த தேவாலயத்தை கட்டினா? அவர்கள் இந்த ஸ்திரீகள் ஆராதிச்சு கொண்டிருக்கிற தேவர்களுக்கு வேண்டி அதை கட்டினான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைபிளில் எடுத்து பார்த்தாச்சுன்னா, அவர்கள் அந்த ஸ்திரீகள் என்ன மாதிரி தேவதைகளை ஆராய்ச்சிட்டு இருந்தாங்கன்னா, ரொம்ப அசுத்தமும் அருவறுப்புமான காரியங்களை செய்கிற விக்கிரகங்களை தான் ஆராய்ச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு பேசுறது தான் தேவனுடைய வார்த்தை, ஆனால் செய்கிறது அவ்வளவும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். அப்போ இன்றைக்கு சமரியாவில் இருக்கிற ஆலயத்தில் தான் போய் எல்லாம் உட்காந்து தீர்க்க தரிசனம் பாடி அதை பண்ணி இதை பண்ணி அந்நிய பாஷையை துள்ளி குதித்து யார் போகிறாங்க யார் வர்றாங்கன்னு தெரியாது. பெரிய பெரிய சபைகளில் யார் சபைக்கு வர்றாங்க, யார் போகிறாங்க, யார் தசம்பாக கொடுக்குறாங்க, யார் காணி கொடுக்குறாங்க, யார் என்ன ஏதுங்கன்னு ஒன்றுமே தெரியாது. நினச்ச மாதிரி போயிட்டு நினச்ச மாதிரி வரலாம், அவங்கள யாரும் கேள்வி கேட்பார் இல்லை. ஆனால் எருசலேமில் அப்படி இல்லை. எருசலேமில் ஆலயத்துக்கு வருகிறவர்கள எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஆளுகளை வச்சுருக்கார் ஆண்டவர். ஆமாம், கொஞ்சம் பேர் சொன்ன மாதிரி கொஞ்சம் பேராக இருக்கிறனால கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியாக எருசலேமிலும் சியோனிலும் இருக்கிறவர்கள் மத்தியில் தான் ரட்சிப்பு உண்டாகும். சமரியாவில் இருக்கிறவங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. சகரியா 2:10-13 சகரியா
போதும்.
அப்போ இங்கே நாம் பார்க்கிறோம், சியோனிலுமிருந்தும் எருசலேமிலுமிருந்தும் அநேக ஜனங்கள் தேவனை ஆராய்த்து கொண்டு இருக்கிறார்கள். சியோனிலும் எருசலேமிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் தேவன் வாசமாயிருக்கிறார், அங்கே தேவன் எழுந்தருளியிருக்கிறார். அப்போ சியோன்னு சொன்னால் தேவனுடைய பிரமாணங்கள், எருசலேம்னு சொன்னால் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை யார் சிந்தித்து தியானிக்கிறார்களோ, யார் அவைகளில் நிலைத்திருக்கிறார்களோ, யார் அவைகளின்படி நடக்கிறார்களோ, அவர்கள் மத்தியிலே தேவனுடைய ஆவி வாசமாயிருக்கிறது. தேவனுடைய ஆவி வாசமாயிருக்கும்போது தேவன் அவர்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிறார். அப்போ இந்த ஜனங்களை பார்த்து மற்றவர்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று அநேகர் சொல்வார்கள். அப்போ ஒரு மனுஷன் இந்த மாதிரி நடந்தால் தான் மற்றவர்கள் நம்மளை பார்த்து சொல்ல முடியும். சகரியா 10:3-6 போதும். இங்கே மெய்ப்பொருளுக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது, கடாக்களை தண்டித்தேன், சேனையின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். ஆண்டவர் ஒரு கோத்திரத்தை வந்து தேர்ந்தெடுத்து யுத்தத்திலே அல்லது ஊழியத்திலே சிறந்த குதிரையாக நிறுத்துகிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெய்ப்பொருளுக்கு விரோதமாக தேவனுடைய கோபம் மூழுகிறது, கடாக்களை தண்டித்தேன். அப்போ மெய்ப்பொருளுக்கு விரோதமாகவும் கடாக்களுக்கு விரோதமாகவும் தேவனுடைய கோபம் பற்றி எரியறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு யூதா கோத்திரத்தை தேவன் தேர்ந்தெடுத்து தேவன் அவர்களை சிறந்த குதிரையாக நிறுத்துகிறார். அப்போ மெய்ப்பொருளுக்கு விரோதமாக கோபம் மூண்டதுன்னா யாரு, எந்த ஊழியக்காரர்? கடாக்களை தண்டித்தேன். எந்த கடா அது? சர்ச்சில் கடாவெல்லாம் நிற்கிதா? மூப்பர்கள். அப்போ மெய்ப்பர்கள்னா யார்? இல்லையா, அப்போ யூதா கோத்திரத்தில் வந்து சிறந்த குதிரையாக வந்து யூதா கோத்திரத்தை ஒன்று எடுக்கிறாரு, அது யார்? மெய்ப்பொருளுக்கு விரோதமாகனு சொன்னால் யூதா கோத்திரத்துக்கு நேர் எதிரி யார்? லேவி. யூதா கோத்திரத்தினுடைய எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா லேவி. லேவிக்கும் யூதாவுக்கும் கொஞ்சம் கூட ஒத்துக்காது. யூதா கோத்திரத்துக்கும் லேவி கோத்திரத்துக்கும் ஒத்துக்கவே ஒத்துக்காது. லேவி கோத்திரம் என்ன பண்ணுவான், லேவி கோத்திரம் முதல் கூடாரத்து வரைக்கும் வருவான், ஆனால் யூதா கோத்திரம் என்ன பண்ணுவானா, ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளேயும் பிரவேசிச்சிருவான். அப்போ யூதா கோத்திரத்தில் இருக்கிறவன் ரெண்டாம் கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது இந்த லேவி கோத்திரக்காரன் என்ன பண்ணுவான், தடை பண்ணுவான், நான் இங்கேயே நிற்கிறேன் நீ இங்கேயே நில்லும்மா. இல்லை 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 இல்லை, நான் போகலை அதனால் நீயும் போகக்கூடாது, நான் இந்த அளவுக்கு தான் ஊழியம் செய்கிறேன் அதனால் நீயும் இந்த அளவுக்கு தான் ஊழியம் செய்யணும், இதுக்கு மேலே ஊழியம் செய்யக்கூடாது. ஆமாம், ஏன்னா நானே குருடன் நீயும் குருடனாக தான் இருக்கணும். அதான் லேவி. கடாக்கள்னா மூப்பர்கள், கொஞ்சம் பேர் குத்தைக்கு எடுத்திருப்பாங்க, ஏன்னா ஆவிக்கிரிய நிலைமையில் கண்ணு தெரியல பார்த்தீங்களா, குருடன் குருடனுக்கு விளையாடிட்டு இருக்கிறான். அப்போ இவனுக்கு நிறைய ஆளுங்க சப்போர்ட்டுக்கு வேணும், ஏன்னா இவனே குருடனாச்சே. ஆமாம், ஆவிக்கிரிய காரியங்களை எப்படி நிதானித்து பகுத்தறிஞ்சு செய்யணுங்கிறது தெரியல, ஆவிக்குரிய குருடனாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய ஆளுகளை சேர்த்து வச்சுக்கிறான், இது எப்படி செய்யலாம் அதை எப்படி செய்யலாம் இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் சபையில் மூப்பர்கள் நிறையா இருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய நிலைமையில் தரிசனம் தெளிவாக தெரிஞ்சதுன்னா மூப்பருடைய அவசியம் தேவையில்லை. ஒரு மனுஷனுக்கு அல்லது ஒரு ஊழியக்காரனுக்கு ஆவிக்குரிய நிலைமையில் தரிசனம் தெளிவாக தெரிந்தால் மற்றவனுடைய உதவி தேவையில்லை, ஏன்னா இவனே எல்லா காரியத்தையும் தெளிவாக செய்ய முடியும். ஒரு ஊழியக்காரன் ஆவிக்குரிய நிலைமையில் குருடனாகவும் முடவனாகவும் இருந்தானா, கண்டிப்பாக அவனுக்கு நாலஞ்சு ஆளுக்கு தேவை. அதனால தான் எல்லா சபையிலையும் பாஸ்டர் கஸ்டன்ட்டு நிறைய பேர் இருப்பான். ஆனால் ஆண்டவர் இவர்கள் மேல் ஆண்டவர் கோபப்படுகிறார், லேவி கோத்திரத்தாரை தேவன் தண்டிக்கிறார், அதே சமயம் யூதா கோத்திரத்தாரை சிறந்த குதிரையாக எடுத்து யுத்தத்திலே முன் வரிசையிலே நிறுத்துகிறார். யுத்தங்கிறது ஊழியம். அப்போ அவரிலிருந்து கோடிக்கல்லும், அப்படின்னா மூளைக்கல், எப்படி இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாக இருக்கிறாரோ அதே மாதிரி எல்லா காரியத்தையும் செய்கிறதற்கு மூளைக்கல்லாக இருக்கிற அநேக யூதர்களை ஆண்டவர் எடுக்கிறார், எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறவங்க. அப்படி எடுத்து தேவன் அவர்களை மென்மேலும் உயர்த்துகிறார். ஆளுகிறவர்கள் யாவரும் யூதா கோத்திரத்தில் உருவாகிறாங்க. ஆயிரம் ஆண்டு ஆட்சியில் ஆட்சி செய்கிறவங்க எல்லாருமே யூதா கோத்திரத்தில் தான் உருவாகிறாங்க. லேவி கோத்திரத்தில் இருக்கிற ஒருத்தனும் ஆட்சி செய்கிறக்கு வர முடியாது. லேவி கோத்திரத்தினுடைய ஊழியம் உபத்திரவ கால ஊழியத்துக்கே செல்லாது. உபத்திரவ கால ஊழியத்தில் ஒரு லேவியும் ஊழியம் செய்ய முடியாது. உபத்திரவ கால ஊழியத்தில் ஊழியம் செய்கிற எல்லாருமே யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான். லேவியினுடைய ஊழியம் அவர் குறிப்பிட்ட எல்லைகளில் மட்டும்தான், இப்போ மற்ற இடங்களுக்கு போக முடியாது. அப்போ இன்றைக்கு ஏன் விஞ்ஞானம் அதிகமாக வளர்ந்துருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை எல்லா ஜனங்களுக்கும் எளிமையாக போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஆண்டவர் இன்றைக்கு விஞ்ஞானத்தை அதிகமாக வளர செய்திருக்கிறார். அப்போ யூதா கோத்திரத்தில் இருக்கிறவங்க தான் இன்றைக்கி எழுத்தின்படியாக பார்த்தீங்கன்னா யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான் விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகளிலே நிலைத்திருக்கிறவர்கள் அல்லது எருசலேமும் சியோனிலும் நிலைத்திருக்கிற யூதர்கள் தான் தேவனுடைய வார்த்தையை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்ப்பார்கள். அப்படியாக இன்றைக்கு லேவி கோத்திரத்தை தள்ளி ஆண்டவர் யூதா கோத்திரத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால் லேவி கோத்திரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் எங்கே கூட இருக்கிறார் அப்படிம்பாங்க. ஆனால் யூதா கோத்திரத்தில் இருக்கிறவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க, மற்ற ஜனங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அப்படியாக ஆண்டவர் காட்டொளியும் மரத்தை வெட்டி, ஆமாம், சுவாவ ஒளி மரத்தை திருப்பி ஒட்ட வச்சிருவார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் முதல் வரியில் சுவாம ஒளி மரத்தை வெட்டி காட்டு ஒளி மரத்தை ஒட்ட வச்சார். இயேசு கிறிஸ்துவின் ரெண்டாம் வருகையில் அந்த காட்டு ஒளி மரத்தை வெட்டி திரும்பவும் சுவாம ஒளி மரத்தை ஒட்ட வைக்கிறார். முதலாம் நூற்றாண்டில் யூதர்களை தள்ளி புறஜாதிகளுக்கு ரட்சிப்பை கொடுத்தார், ஊழியத்தை கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் லேவியர்களை தள்ளி கிறிஸ்தவர்களை தள்ளி யூதர்களுக்கு தேவன் ஊழியத்தையும் கொடுக்கிறார், ஊழிய அழைப்பையும் தேவன் தீர்மானிக்கிறார். அதனால் இப்போ நடக்கிறது, இன்னையிலிருந்து இந்த செய்தி கேட்டதிலிருந்து உங்களுக்கு இது நடைமுறைக்கு வரும். அன்னைக்கு எப்படி இயேசு கிறிஸ்து சுவாவொளி மரத்தை வெட்டினார், அது வெட்டினது யாருக்குமே தெரியல. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் போதும் தெரியல, அந்த 40 வருஷம் கழிச்சது தெரியல. அந்த முதலாம் நூற்றாண்டு காலத்தில் அப்போஸ்தலன் பவுல் வந்து 14 வருஷம் பைபிளை படித்து அதை வந்து சிந்தித்து தியானித்து வந்ததுக்கப்புறம்தான் ரொம்ப நாள் கழித்து தான் அப்போஸ்தலன் பவுல் அதை கண்டுபிடிச்சார். அதே மாதிரி இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டு ஒளி மரத்தை வெட்டிட்டார், அந்த இடத்துல சுவாம ஒளி மரத்தை ஒட்ட வச்சுருக்காரு. என்றைக்கு எருசலேமை ஆண்டவர் நேசித்தாரோ அன்னைக்கே வந்து காட்டு ஒளி மரத்தை வெட்டிட்டாரு, சுவாம ஒளி மரத்தை ஒட்ட வச்சிட்டார். 1947 அவர்களை நேசித்தார், அவர்களுக்கு சொந்த ராஜ்யத்தை கொடுத்தார், விஞ்ஞானம் அவர்கள் மூலம் உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டது. இன்றைக்கு யூதர்கள் தான் உலகத்திலே அதிக பணக்காரங்களாக இருக்காங்க, அதிக விஞ்ஞானிகளாகவும் இருக்காங்க. அப்படியாக இந்த கடைசி நாட்களிலே புறஜாதிகளை தள்ளிவிட்டார், புறஜாதிகளுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த லேவியர்களையும் தள்ளிவிட்டார். ஆண்டவருடைய ஆட்சி பூமியில் ஸ்தாபிக்கப்பட போகிறது. ஆண்டவருடைய ஓய்வு நாளிலே, ஆண்டவருடைய ஓய்வு நாள் வரப்போகிறது. அந்த ஓய்வு நாளிலே யூதர்கள் தான் தேவனுடைய எல்லா காரியங்களையும் நிறைவேற்ற போகிறார்கள். அதனால் நாம் ஒன்றா தேவன் நம்ம கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லணும். நாமளே ஆண்டவர் எங்கள் கூட இருக்கார் இருக்கார் இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா, இல்லை 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 இருக்கார் இருக்கார்னு சொல்லிட்டு இருந்து தேடி பார்த்தோம்னா எத்தனை நாள் கழிச்சு கண்டுபிடிக்கலாம், 3 நாள் தேடினா தான் கண்டுபிடிக்க முடியும். ஆண்டவர் இருக்காருன்னு சொல்கிறாங்க எல்லாருமே, 3 நாள் தேடி பார்க்கணும். எப்படி இயேசு கிறிஸ்து பிரயாண கூட்டத்தில் இருப்பார்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க அவங்க தாயும் தாப்பினும், தேடி தேடி பார்த்தா 3 நாள் கழித்து தேவனுடைய ஆலயத்தில் போய் உட்காந்துருக்காரு. அம்மா தேவன் எங்கள் கூட இருக்கிறார் இருக்கிறார்னு சொல்கிறவங்க எல்லாருமே தேவனை தேடி பார்த்தானா, தேவன் எங்கே இருக்கிறார், எருசலேமில் தான் உட்காந்துருக்கார், எருசலேமில் தேவனுடைய ஆலயத்திலே வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ அங்கே போய் இருந்தால் தான் தேவனை கண்டுபிடிக்க முடியும். அதனால் தேவன் உங்களோடு இருக்கிறன்னு சொல்லி மற்றவங்க நம்மளே பார்த்து சொல்லணும். அப்போ தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ளே இருந்தால் தான், அல்லது நாம் எருசலேம் பட்டணத்திலே வாசம் பண்ணினால் மட்டும்தான், அல்லது சியோன் பட்டணத்தில் வாசம் பண்ணினால் மட்டும்தான் தேவன் நம்ம கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு மற்றவர்கள் நம்மளை பார்த்து சொல்ல முடியும். ஆமா, அது நீ சியோன்ல நினைச்சிருக்கணும், சியோன்ல தேவனுடைய வார்த்தையில காட்டோலி மரத்தை வெட்டி போட்டாலும் யார் தேவனுடைய பிரமாணத்தின்படி இருக்காங்களோ அவங்கள நினைச்சிருக்கலாம். எப்படி முதலாம் நூற்றாண்டில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சுவாம வழிபாட்டை வெட்டி போட்டார் இல்லையா, வெட்டி போட்டாலும் அந்த தலைமுறையில் ஒரு நூற்றாண்டுக்கு யார் யார் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் கூட தேவன் இருந்தார், அவர்கள் நினைத்திருந்தார்கள். அப்போ அன்றைக்கு வந்து சுவாவொளி மரத்தை வெட்டும்போது வந்து யூதர்களை தான் குறிப்பாக வெட்டியிருக்கார், ஏன்னா யூதர்கள் தான் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சது. அப்படி அறையும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை வந்து யார் அறிவிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா 12 சீசர்கள். அந்த 12 சீசர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா யூதர்கள் தான். அப்போ சுவாம ஒளி மரத்தை வெட்டிட்டார், வெட்டினாலும் அதுக்குள்ளே வந்து 12 சீசரில் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். திருப்பியும் 120 பேர் வந்தாங்க, அவங்க எல்லாருமே யூதர்கள் தான். அவங்களுக்கு தேவனுடைய ஆவியை தேவன் அளவில்லாமல் கொடுத்தார். அப்படி அவங்க மூலம்தான் ரட்சிப்பு இந்த உலகம் மூலம் அறிவிக்கப்பட்டது. அப்போஸ்தலன் பவுலுக்கு வந்து ஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி உண்டான கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். பேதுருவுக்கு யூதர்களுக்கு மட்டும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி உண்டான ஞானத்தை கொடுத்தார். அதே மாதிரி இந்த கடைசி நாட்களிலையும் காட்டோலி மரத்தை வெட்டி போட்டார். அப்படி வெட்டி போட்டாலும் இந்த காட்டோலி மரத்திலிருந்து தான் 12 சீசர்களைப் போல அந்த 120 போகிற 120 ஆட்களைப் போல தேர்ந்தெடுத்து இந்த ஜனங்க தான் யாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறாங்க? யூதருக்கு. எழுத்தின்படியாக இருக்கிற யூதர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த புரஜாதியிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க தான். ஆ, காட்டோலி மரம். யார் அந்த சுவாவொளி மரத்தில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களே ஆண்டவர் வந்து பாதுகாக்கிறார். அப்படி வெட்டினாலும் தேவனுடைய பிரமாணத்தில் நிலைத்திருக்கும் போது அந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்குறார். அப்போ இன்றைக்கி எப்படி வந்து அப்போஸ்தலன் பவுலுக்கு யூதருக்கும் புரஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் உண்டான ஞானத்தை கொடுத்தார், அதுபோல் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு புரஜாதிகளுக்கும் எழுத்தின்படி உண்டான யூதனுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி உண்டான ஞானத்தை தேவன் கட்டளையிடுகிறார். அதனால் புறஜாதிகளை ஆண்டவர் தள்ளிட்டாரு, நம்மளையும் மொத்தமாக தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். தேவனுடைய வார்த்தைகளை நிலைத்திருந்தால் தேவன் நம்மளையும் ஏற்றுக்கொள்வார். ஆனால் மத சம்பந்தமாக ஆண்டவர் வெட்டி எடுத்துட்டார். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து இந்த வீணாய் ஆராதனை செய்கிறவர்களை ஆண்டவர் வெட்டி போட்டார். பரிசேயர் சரிசேயருடைய புளிச்சமாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்களா, அந்த புளிச்ச மாவினுடைய எல்லாத்தையும் ஆண்டவர் தூக்கி போட்டார். அந்த புளிச்ச மாவு இல்லாமல், அந்த மாதிரி மனுஷனுடைய கற்பனை இல்லாமல், தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் யாராக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய யூதனாக இருந்தால் ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை நேசிக்கிறார். புறஜாதிகளாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நாம் ஆவிக்குரிய யூதர்களாய் மாற வேண்டும். அப்படின்னா ஆவிக்குரிய நிலைமையிலே யூதனுடைய பிரமாணத்தை நாம் கை கொள்ள வேண்டும். அப்போ இங்கே வந்து கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை. அப்போ நாம் ஆவிக்குரிய நிலைமையிலே யூதனாக மாற வேண்டும். இன்றைக்கி இந்த வார்த்தையை கிறிஸ்தவங்கிட்ட சொன்னால், ஐயோ ஆண்டவர் லேவியர்கள் ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறாரு, லேவியர்களுக்கு இந்த பங்கு கொடுக்க சொல்லியிருக்காரு, லேவியர்கள் அதை செய்ய சொல்லியிருக்காரு, அன்னியை வந்து அந்த வேலையை செய்ய வரக்கூடாது, அப்படி இப்படின்னு நிறைய காரியங்களை பழைய ஏற்பாட்டிலேருந்து பேசுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் மீறி எல்லாத்தையும் நிறைவேற்றி அந்த பிரதான ஆசாரியனாக இருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் நாம் எல்லாரும் தேவனை ஆராதிக்கும்படி உண்டான திறந்த வாசலை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். அதே மாதிரி இன்றைக்கி நாம் ஆவிக்குரிய நிலைமையில் யூதனாக இருந்து இன்றைக்கு இந்த எப்படி இந்த திரசிலை அடைக்கப்பட்ட நிலைமையில் இன்றைக்கி எல்லா சபையிலையும் லேவி என்ன பண்ணால், முதல் கூடாரத்தில் மட்டும் நின்றுக்கிட்டு அவங்ககிட்ட காணிக்கையும் தசம்பாதத்தையும் வாங்கிட்டு அந்த இரண்டாம் கூடாரத்துக்குள்ளே போகிறதுக்கு உண்டான வாசலை அடைச்சி வச்சுருக்கிறான். அந்த மாதிரி அடைச்சி வச்சுருக்கிற எல்லா ஆலயங்கள்லையும் போய் அந்த திரைச்சிலையை நாம் கிழிக்கணும். அந்த திரைச்சிலையை கிழிக்கும் போது என்னாகும்? இவன் சும்மா இருப்பானா? உண்டாகணும். அந்த வழி உண்டாக்கும் போது என்ன நடக்கும்? கலவரம் உண்டாகும். முதல்ல யார் அதை கலவரம் பண்ணுறது? ஆ, லேவி அங்கே உட்காந்துருக்கான் பார்த்துங்க, அவனுக்கு அங்கே வேலை இல்லை. அங்கே எல்லாரும் இரண்டாம் கூடாரத்துக்குள்ளே போயாச்சுன்னா இங்கே அவனுக்கு வாசப்படியில் உட்காந்துட்டு இருக்கிற வேண்டிய வேலை இல்லை அவனுக்கு, அந்த வாட்ச்மேன் வேலை இல்லை. அதனால் இவன் தான் ஜனங்களை ஏவி விடுவான். அதனால் இன்றைக்கி அநேக ஆவிக்குரிய யூதர்கள் புறப்பட்டு போய் இன்றைக்கி எல்லா சபையில் இருக்கிறோம், திரைச்சிலையை கிழித்து ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்குண்டான வழியை உண்டாக்குவார்கள். இவர்கள் தான் உபத்திரவ கால ஊழியக்காரங்க, இரத்த சாட்சிகள். இன்னும் அப்படியே மறைச்சி வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க விடுறதில்லை, சாவி இவன் கையில் இதை இருக்குது. இவனும் போகிறதில்லை, போகிறவங்களையும் விடுறதில்லை. அதனால் திரைச்சலையை கிழிக்கணும். அந்த திரைச்சலையை கிழிக்கும் போது இந்த மனிதனுடைய திரைச்சலையும் கிழிக்கப்படும். அப்படின்னா இந்த சரி மனிதனுடைய சரீரமும் கிழிக்கப்படும். ஆமாம், சரீரமும் கிழிக்கப்படும். அப்போ தங்களுடைய ஜீவனையும் பாராமல் அநேக இரத்த சாட்சியாக மறித்து இன்றைக்கு அநேகர்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து தேவனுடைய இரண்டாம் கூடாரத்திலே ஆராதிக்க முடியுண்டான வழியை அநேகருக்கு காட்டி கொடுப்பார்கள். அப்போ உண்மையாகவே என்ன பண்ணுவாங்க, மற்ற ஜனங்கள்லாம் பார்த்துக்கிட்டு தேவன் அவர்கள் கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு அநேகம் பேர் வந்து யூதர்களுக்கு உதவி செய்வாங்க. அப்படி உதவி செய்கிறவங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடையும்படி ஆண்டவர் உதவி செய்கிறார். அப்படி என்ன கூடாத திரளான சாட்சிகள் பரலோகத்தில் வர்றாங்க. உபத்திரவ கால ஊழியக்காரங்களுக்கும் பரலோகம் உண்டு, உபத்திரவ கால ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்கிற ஜனங்களுக்கும் பரலோகம் உண்டு, அல்லது உபத்திரவ கால ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு ஆயிரம் ஆண்டு ஆட்சியிலே நேரடியாக பிரவேசிக்க முடியாத பாக்கியத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அவங்களுக்கு மரணம் இல்லை. வல்ல அப்படி வந்ததுன்னா இந்த யூதர்களுக்கு யார் யார் உதவி செய்கிறாங்களோ அவங்களை ஆயிரம் ஆண்டாச்சு ஜனங்களாக ஆண்டவர் பிரித்து எடுத்துருவார். உபத்திரவ காலம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், மூன்றாம் உலக போர் என்னைக்கு தொடங்குதோ அன்னையிலேருந்து உபத்திரவ காலம். இல்லையே, உபத்திரவ காலங்க ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்கிறதுனாலையாவது நான் பரலோகத்துக்கு போவேன் நிறைய பேர் முந்திட்டு வருவாங்க. வேறு எந்த நீதி என்னால் செய்ய முடியல, தேவனுடைய ரட்சிப்பு எனக்கு இல்லை. இந்த மாதிரி பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்கிறதுனாலையாவது நம்மளுக்கு விமோசனம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி நினச்சி அநேக புறஜாதிகள் ஊழியக்காரங்களுக்கு ஓடி ஓடி வந்து உதவி செய்வாங்க. அதான் நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம், ஒரு கலாசம் தண்ணீர் கொடுத்தால், உணவு கொடுத்தால், அல்லது வஸ்திரம் கொடுத்தால், ஒரு நாள் தங்குற கடன் கொடுத்தால், அப்படிங்கிறது எல்லாமே உபத்திரவ கால ஊழியத்தில் இருக்கிறத பற்றி தான். அப்படியாக லேவியர்கள் எல்லாருமே தேவன் எங்கே கூட இருக்கிறான்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. யூதர்களை பார்த்து மற்ற ஜனங்கள் தேவன் உங்கள் கூட இருக்கான்னு சொல்லிட்டு அநேகர் சொல்லுவார்கள். அவனுடைய நீதியின் கிரியைகள் நீங்க என்ன செய்யறீங்களோ அதை நாங்க நம்புறோம், அதன்படி நாங்களும் செய்யணும் விருப்பப்படுறோம் அப்படின்ட்டு பத்து புறஜாதிகள் ஒரு யூதனாச்சு. மொத்தம் 12 பேர். உபாகமம் 32:8 வாசிப்போம். உபாகமம் 32:8 இல்லை, உபாகமம் 32:8 சர்வ ஜனங்களுடைய எல்லைகள் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 12. இஸ்ரவேலின் புத்திரருக்கு தக்கதாக சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணிட்டாரு. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் எடுத்து பார்த்தாச்சுன்னா 12 கோத்திரமா பிரிக்கலாம். இதுல ஒரு கோத்திரம் வந்து யூதா கோத்திரம். அப்புறம் 10 புறஜாதிகள் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை பிடித்து ஆண்டவர் உங்க கூட இருக்காருன்னு சொல்லிட்டு பின்பற்றி வந்துடுறாங்க. 11 இந்தியன்ஸ் வந்து புறஜாதிகள் வந்து இந்தியா தான் புறஜாதிகளை மெயினான ஆளுக. அப்படி இல்லை, தேவனுடைய வார்த்தைகளையும் புறஜாதிகளுடைய முறைமைகளையும் கலந்து யார் ஆண்டவரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே 10 கோத்திரத்தினுடைய வரிசை தான். தேவனை பற்றி அறியாமல் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து விக்கிரக ஆராதனைக்காரன். தேவனுடைய வார்த்தைகளையும் புறஜாதிகளுடைய முறைமைகளையும் யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் பத்து கோத்திரத்தினுடைய வரிசை. அப்போ பத்து கோத்திரமாச்சு, இங்கே ஒன்று பதினொன்னாச்சு, பன்னெண்டாவது யாரு? பன்னெண்டாவது இல்லை, ஒரு ஆள் யூதா, ஒரு ஒருத்தனுடைய வஸ்திரத்தை பிடிச்சிட்டு பத்து புறஜாதிகள் வர்றாங்க. அவன் பதினொன்னாச்சு, இன்னொன்று லேவி, இவன் வரமாட்டான். எதுக்கும் வரமாட்டான். அதனால இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையில் ரெண்டு கோத்திரத்துக்கு சண்டை நடக்க போகுது. யூதா கோத்திரத்துக்கும் லேவி கோத்திரத்துக்கும் யுத்தம் நடக்க போகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகையில் ரெண்டு கோத்திரத்துக்கு யுத்தம் நடந்தது. எந்த கோத்திரம் கேட்டீங்கன்னா, யூதா கோத்திரத்துக்கும் லேவி கோத்திரத்துக்கும் யுத்தம் நடந்தது. யூதா கோத்திரத்துக்காரன் சொல்கிறான், நாங்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போய் பிரவேசித்து தேவனை ஆராதிப்போம்னு சொல்கிறான். லேவி என்ன சொல்கிறான், அன்னிய கோத்திரத்துக்கு வந்தானா நாங்கள் கொலை செய்வான்னு சொல்லி நிற்கிறான். அப்படி இயேசு கிறிஸ்து வரும்போது லேவியர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தார்கள். அதே மாதிரி இன்னைக்கு ஆவிக்குரிய நிலைமையில் லேவியர்களாக இருக்கிறவர்கள் மற்றவங்களை வந்து யூதா கோத்திரத்தினுடைய முறைப்படி ஊழியம் செய்ய வர்றவங்கள இவங்க வந்தால் நம்ம ஊழியத்தை கெடுத்து போடுவாங்க, நம்மளுக்கு வர வருமானம் எதுவும் வராது, இப்படியே விட்டுவிட்டால் என்ன பண்ணுவாங்க, எல்லா ஜனங்களும் அவர்களை பின்பற்றி போய்விடுவார்கள். அதனால் இவங்க வந்து கள்ளத்தீர்க்கதரிசிகள், இவங்களை கொல்லணும்னு சொல்லிட்டு லேவியர்கள்லாம் திட்டம் போட்டுட்டு உண்மையான எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொள்ளுவாங்க. அப்படியாக கடைசி நாட்களிலே ரெண்டு கோத்திரத்துக்கு யுத்தம் நடக்க போகுது. ஒன்று தேவன் எங்களோடு இருக்கிறாருன்னு சொல்கிற ஒரு கோத்திரம், இன்னொரு கோத்திரம் தேவன் உங்களோடு இருக்கிறாருன்னு சொல்லி சொல்லுகிற இன்னொரு கோத்திரம். இப்படி ரெண்டு கோத்திரத்துக்கும் பயங்கரமான யுத்தம் நடக்க போகுது. அப்படி யுத்தத்தில் இரத்த சாட்சியை மறிக்கிறவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கிட்ட போயிருந்து தேவனை தரிசிக்க போகிறார்கள். திரும்பவும் அவர்கள் ஆயிரம் ஆண்டு ஆட்சியிலே அரசாளுகிறவர்களாய் வரப்போகிறார்கள். இந்த லேவிக்கும் லேவி கூட சேர்ந்திருக்கிறவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்தி கிறிஸ்து கள்ளத்திற்கு தரிசி, இவங்களுக்கு நேரடியான அக்னி நரகம். அவர்கள் அற்புதங்களை செய்வார்கள், தவளைக்கொப்பான அசுத்தாவிகள் அவருடைய வாயிலிருந்து புறப்படும். இப்படி அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்பி யாராவது களத்திற்கு தரிசனங்களையும் இப்படி இந்த மாதிரி காரியங்களை நம்பி ஓடி போனாங்கன்னா அவங்க எல்லாரும் நரகத்தில் தான் போய் விட முடியும். யாரும் போகாதீங்க, போனால் நரகம்தான். ஆமாம், சொல்லியாச்சு, இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும். ஆமாம், காதலவன் கேட்குறவன் இல்லைன்னா விட்டுருக்க முடியும். ஆமாம், சொல்லலாம். ஆவிக்கிரி நிலைமையில் செவிடாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஆவிக்குரிய நிலைமையில் செவிடு சரியாகிறதுக்கு மறுபடியும் பிறந்தால் தான் அந்த ஆவிக்குரிய செவிடு சரியாகும். ஆவிக்குரிய நிலைமையில் குருடாக இருக்காங்கிறீங்களே, அவனை நம்ம எப்படி பார்க்க வச்சாலும் பார்க்க மாட்டான். உடனே என்ன பண்ணா, அவன் ஆவிக்குரிய நிலைமையில் மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் தேவனுடைய வார்த்தையில் பிறந்தானா அவனுக்கு கண்ணு நல்லா பார்வை தெரியும். அதே மாதிரி காது செவிடாக இருக்குது அப்படின்னா எனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அப்படின்னா அவன் ஆவிக்குரிய நிலைமையில் மறுபடியும் பிறக்கணும். அப்போ தான் அவனுடைய செவிட்டு தன்மை அவனை விட்டு போய் அவன் காது நல்லா கேட்கும். நன்மை செய்கிறதுக்கு மனசு இல்லை அப்படின்னா அவன் மறுபடியும் பறக்கணும். அப்போ தான் அவன் கை வந்து ஊனம் இல்லாமல் அவன் மறுபடியும் பறக்க முடியும். அதனால் காதுள்ளவன் கண்ணுள்ளவன் பார்க்க கடவன் கேட்க கடவன் சொன்னால், அப்படி தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் அவர்களோடு இருக்கிறார், மற்ற ஜனங்களும் அவர்களை பார்த்து தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று அநேகர் நம்மளை பார்த்து சொல்வார்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
உதிகண மகிமையெல்லாம்